Sri Krishna Chaitanya, Prabhu Nityananda, Sri Advaita Gadadhar, Shiva Sri Gaurabhakta Vrinda, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Sri Krishna Bhagavad Gita, this is chapter 9, verse 31. Chipram Bhavati Dharma,
Chipram
Bhavati Dharma, Sapa Gaudiya Pratijanihi
Gaudiya Pratijanihi
Name Bhakta Pranasyati
Name Bhakta Pranasyati Chitram Bhakti Dharmatma Chitram Bhakti Dharmatma Gaudiya Pratijanihi Name Bhakta Pranasyati.
Translation, he quickly becomes righteous and attains lasting peace, O Sadhak Bhunti, declare boldly that my devotee never perishes. Purport, this should not be misunderstood. In the 7th chapter, the Lord says, one who is engaged in mischievous activities cannot become a devotee of the Lord. One who is not a devotee of the Lord has no good qualifications whatsoever. The question remains that how can a person engaged in abominable activities, either by accident or by intention, be a pure devotee? This question may justly be raised. The miscreants have stated in the 7th chapter, who have never come to the devotional service of the Lord, have no good qualifications, as stated in the Srimad Bhagavatam. Generally, a devotee who is engaged in the 9 kinds of devotional activities is engaged in the process of cleansing all material contamination from the heart. He puts the Supreme Personality of God within his heart, and all sinful contaminations are naturally washed away. Continuously thinking of the Lord makes him pure by nature. According to the Vedas, there is a certain regulation that if one falls down from his exalted position, he has to undergo certain ritualistic processes to purify himself. But here, there's no such condition. because the purifying process is already there in the heart of the devotee. Due to his remembering the Supreme Personality of Godhead constantly. Therefore, the chanting of Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, should be continued without stoppage. This will protect the devotee from all accidental fall downs. He will then thus remain perpetually free from all material contaminations.
அதே சமயத்தில் எவரொருவன் இறைவனுக்கும் பக்தி செலுத்தவில்லையோ அவரிடம் எவ்வித நல்லவும் இருக்க முடியாது. எனவே தற்போதைய கேள்வி என்னவெனில், மோசமான செயலில் ஈடுபடுபவன் எதிர்பாராமல் ஈடுபட்டாலும் சரி, விருப்பத்துடன் ஈடுபட்டாலும் சரி, எவ்வாறு தூய பக்தனாக இருக்க முடியும்? இக்கேள்வி தருணத்தில் மிகவும் பொருத்தமானதாகும். பவானியின் பக்தி தொழிலுக்கு என்றுமே வராதவர்கள் என்று ஏழாம் தேசத்தில் கூறப்பட்ட துஷ்டர்களிடம் ஸ்ரீமத் பாகவதத்தின்படி எந்த நகரமும் இருக்க முடியாது. பொதுவாக ஒன்பது இந்த பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தன் தனது இதயத்தில் உள்ள எல்லா ஜலகலங்களையும் தூய்மைப்படுத்துகிறார். அவன் புருஷோத்தமரான முதற் கடவுளை தனது இதயத்தில் வைப்பதால் பாவத்தின் கலங்கங்கள் அனைத்தையும் இயற்கையாகவே கழுவப்பட்டுள்ளது. பரமபுருஷரை பற்றிய தொடர்ந்த சிந்தனை இயற்கையாகவே அவனை தூய்மைப்படுத்துகின்றது. வேதங்களின்படி ஒருவன் தனது உயிர் நிலையிலிருந்து உயர்நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைந்தால் அவன் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள பற்பல தடங்குகளை செய்தாக வேண்டும். ஆனால் இங்கே அத்தகைய கட்டுப்பாடு இல்லை. ஏனெனில் புருஷோத்தமரான முழுவதற்கு கடவுளை நினைப்பதன் காரணத்தால் பக்தனின் இதயத்தில் தூய்மைப்படுத்தும் முறை ஏற்கனவே உள்ளது. எனவே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ஹரே ஹரே என்னும் ஜபம் நிறுத்தாமல் தொடரப்பட வேண்டும். எதிர்பாராத வீழ்ச்சிகளிலிருந்து இது பக்தரை பாதுகாக்கும். இவ்வாறாக அவன் எல்லாவித ஜடபலங்களுக்கும் நித்தியமாக விடுபட்டு வாழ்வான்.
So in this section of Bhagavad Gita, Krishna is glorifying the power of bhakti. And he's also indicating his preference or favoritism towards devotees. Krishna has previously stated that he's equal to everyone, but he is especially attracted to devotees. And the reason is the devotees are very attracted to him. So it is justified that he has more attraction to the devotees because the devotees have more attraction for him. Therefore, he is inclined to show more mercy towards devotees than he will show to those practicing Karma Yoga, Jnana Yoga, or Astanga Yoga. So, therefore, Krishna states that if this devotee who is so dear to me happens to commit the worst activity, still I consider him to be a devotee. So normally, if a person commits sinful activity, if he's a jnani, a karmi, or a yogi, he falls from his position. Then he will have to perform some atonement or prayaschitta. In this way, he becomes absolved of his sinful activity. Here, Krishna says that the devotee does not have to do anything else except bhakti.
பக்தியை தவிர வேறு எதையும் செய்ய வேண்டியதில்லை என்று சொல்கின்றார்.
Nor does he lose his position.
மேலும் அவர்கள் தங்களது உயர்நிலையை இழப்பதும் இல்லை என்று சொல்கின்றார்.
And the reason for this is that the Lord keeps his position for him. Of course, when we talk about devotee here, we mean a person who has completely dedicated himself to the Lord. If a person wants to commit sinful activity and he uses bhakti as an excuse to do the sinful activity, he is not a real devotee.
மேலும் ஒருவர் தவறான பாவ காரியங்களை செய்து கொண்டு பக்தியை ஒரு காரணமாக அதிலிருந்து விடுவதற்கு ஒரு காரணமாக உபயோகிக்க நினைத்தார்கள் அவர் உண்மையான பக்தரானார்.
At the same time, these devotees who dedicated themselves to the Lord, they are not perfect. They are not completely 100% on the highest level. Therefore, it is possible for them to make a mistake. But if they make a mistake, the Lord does not reject them. They do not lose their position as devotees. They do not have to do any other activity except bhakti. And in fact, the Lord says they should do nothing else except bhakti. And then the Lord says, because they continue this process of bhakti, very quickly they will have the best conduct of all. They will develop the best sense control. So that is expressed in this verse where Krishna says, Kshishtram Bravati Dharmatma. Very quickly, they become Dharmatma, the essence of Dharma. And they attain everlasting peace. That is, they have no distraction from material enjoyment at all. So, why does this happen? It is because of the power of bhakti. Bhakti is considered to be part of the Lord. The Lord has various shaktis which belong to Him. So bhakti is one of these shaktis. The Lord, of course, has other shaktis. The shakti is in karma yoga, in gyan yoga, and in sangha yoga. That's also the Lord's shakti. However, that is not directly part of the Lord. It's not His Swarup Shakti. But bhakti belongs to the Lord's Swarup Shakti. Therefore, it has much more power than jnana, or astanga yoga, or karma yoga. So therefore, when these other persons commit sinful activities, they have to resort to various means for purification. Whereas the person who does bhakti only performs bhakti.
பலவிதமான
Because this bhakti shakti is part of the Lord and it manifests in the devotees, the Lord becomes very attractive to these devotees.
The bhakti shakti is the bhavana shakti of the
The Lord considers the devotee part of himself. And here in the second part of the verse, Krishna makes a promise. He tells Arjuna that his devotee will never be destroyed. So this is the promise of Krishna that his devotee will always be protected. Krishna does not make this promise to the karmis, the jnanis, and the yogis. But he makes this promise and he protects the devotees. So he tells Arjuna that Arjuna should announce this to everybody. Declare it loudly to everyone that my devotee is never vanquished. The Lord Himself declares it, but He is ordering Arjuna to declare it. So he entrusts his devotee to act on his behalf. So just as Krishna puts great trust in Arjuna, so he also puts great trust in all the devotees. Now Arjuna is a perfect devotee. This is called a Nitya Siddha. He is eternally associated with the Lord. He never falls in Maya. It is not possible for him to commit any sinful activity. So, Krishna is telling Arjuna, who's a perfect devotee, to declare this to the world. So, though Arjuna is perfect, Krishna here is talking not about perfect devotees, he's talking about imperfect devotees. So, even the imperfect devotees are very attractive to Krishna. Krishna acts as the charioteer of Arjuna because he's attracted to his devotion. So we may think, well, that's because Arjuna is a perfect devotee. But here Krishna is declaring, no, I have great attraction even for the imperfect devotees. I will protect and I will serve these devotees also. So he protects them and serves them, but he does not do this for the karmis, the jnanis, and the yogis.
சம்பந்தப்பட்டார், அவர்களுக்கு உதவுகின்றார். ஆனால் இத்தகைய உதவியோ காதலையோ அவர் ஞான யோகம் அல்லது கர்ம யோகம் அஷ்டாங்க யோகம் செய்பவர்களுக்கு கொடுப்பதில்லை.
So in this way Krishna is glorifying the process of bhakti and also the devotees.
இவ்வாறாக பக்தி மார்க்கத்தையும் பக்தர்களையும் கிருஷ்ணர் போற்றி புகழ்கின்றார்.
Because a person chooses this perfect process of bhakti which is coming from Krishna Swarup Shakti, Krishna becomes very attracted to that person.
Krishna-ilirundhu velippadum avarude bhakti shakti poornamana bhakti shakti merpadupavargalidam avar darshanikkindrar. Idarku avar valibodukkindrar.
And in glorifying bhakti, Krishna is advising everybody to take up this process.
பக்தி மூலப்படுவதன் மூலமாக அனைவரும் இந்த பக்தி மார்க்கத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை கிருஷ்ணர் வலியுறுத்துகிறார்.
Now previously Krishna recommended the process of karma yoga and gyan yoga and astanga yoga.
இதற்கு முன்னதாக கிருஷ்ணர் கர்ம யோகத்தையும் ஞான யோகத்தையும் அஷ்டாங்க யோகத்தையும் பரிந்துரைத்தார்.
But at the end of the 6th chapter then finally Krishna says that bhakti is the best process. So we may think because it's the highest process, less people are able to do it, less people are qualified.
And the unnathamana or vaivare indra sir manidargalai idu merpada pidinjadhu indha vaadi.
Just as if you're going for a PhD, you cannot just go directly to PhD, you have to go through elementary school, secondary school, then take a degree, then get a master's, then get a PhD. You can't just get a PhD directly. So, similarly, Krishna says, yes, everybody can do karma yoga, and then out of those, some can do jnana yoga and astanga yoga, and out of those, very few people can do bhakti.
And adhe polladhaan idhuvum perumalana karma yogathai kadaipidikka mudiyum avarul silare jnana yogathai merkolla mudiyum avar jnana yogathai merkollavar silare astanga yogathaiyum andha astanga yogathai merkollavar silare bhakti yogathaiyum merkolla mudiyum.
However, Krishna says, no, that is not the thing. Everybody can do bhakti. You do not have to be qualified with karma, gyan, or astanga yoga. The most sinful people can start the process of bhakti. The people in tamagun or rajagun can also do bhakti. Anybody can do the process of bhakti if they have varna or no varna or ashrama or no ashrama. So that is what Krishna declares in the next verse where he says women, vaishya, sudras, people born in very sinful families, they can all take to the process and attain the supreme goal by bhakti.
And idai thaan Krishna adutha padathil kodutirundar pengal sudar epperpatta bhava kurumbathil pirandhavargalum yaaraga irukkum avargal bhakti yogathai merkonde poornamana nilaiye adaiyirukkum.
So though bhakti is the highest process, everybody can do this process.
அதுவே பக்தியே உன்னதமான வழிமுறை என்றாலும் இதை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்க முடியும், பழக்க முடியும், பழக்கம் செய்ய முடியும்.
This again shows the great power of bhakti.
And இது மறுபடியும் பக்தியினுடைய பெரும் சக்தியை காட்டுகிறது.
So not only they can do the process, but they attain something that is not attainable by karma, jnana or astanga yoga.
இது யுகத்திற்கான வழி மட்டுமல்லாமல் கர்மயோகம் ஞானயோகம் அஷ்டாங்கத்திற்கு கிடைக்காத பலனை பெற வழி அமைத்துக் கொடுக்கிறது.
So we should not think that all the processes lead to the same goal.
அவை அனைத்து வழிமுறைகளும் ஒரே குறிக்கோளை அடைவதற்கு வழிகாட்டுகின்றன என்று நாம் நினைக்கக்கூடாது.
The other processes lead partially to the goal.
மற்ற வழிமுறைகள் எல்லாம் பகவானை ஒரு பகுதி உணர்வதற்கே நமக்கு அமைத்து வழி அமைந்துள்ளது.
So the complete or the final goal is achieved only through bhakti.
ஆனால் முழுமையான குறிக்கோளை நாம் அடைய வேண்டுமானால் பக்தி யோகத்தை செயல்பட வேண்டும்.
So therefore bhakti is superior because of its power.
அதே பக்தி அதனுடைய சக்தி காரணமாக மேன்மையான ஒரு வழிமுறையாக விளங்குகிறது.
Anybody can do it.
இதை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம்.
It's the quickest process.
மேலும் இது மிக விரைவான வழிமுறையாகும்.
And even if a mistake is made, all we have to do is continue the process of bhakti.
நாம் மேலும் இதை செய்ய வேண்டியதுன்னு
and this process of bhakti leads to the highest goal.
இந்த பக்தி மார்க்கமானது நமக்கு உன்னதமான மேன்மையான குறிக்கோளை அடைவதற்கு வழிகாட்டுகிறது.
It surpasses liberation.
இந்த வழிமுறையானது முக்தியையும் கடந்து நம்மை அழைத்துச்
செல்கிறது. Not only do we become free from the bondage of karma, but we attain realization of the Supreme Lord.
கர்மவினைகளிலிருந்து விடுபடுவதற்கும் மட்டுமல்லாமல் பகவானை உணர்வதற்கும் இது வழியமைத்துள்ளது.
So in all ways the process of bhakti is superior to the other processes.
ஆகவே எல்லா விதங்களிலும் பக்தி யோகமானது மற்ற வழிமுறைகளை விட தலைசிறந்ததாகும்.
So that actually is the conclusion of the Bhagavad Gita. If we don't have time to read or study, at least we should accept the conclusion.
நாம் இந்த பகவத்கீதையை முழுமையாக படிப்பதற்கோ புரிந்து கொள்வதற்கோ நேரம் கிடைக்கவில்லை என்றாலும் நமக்கு நேரம் கிடைக்கின்றன அதனுடைய முடிவுகளை மட்டுமாக நாம் ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும்.
All of the other words of the Bhagavad Gita are there to convince us of the superiority of bhakti.
பக்தி மேமே நமக்கு எடுத்துக்கொள்வதற்காகவே பகவத்கீதையின் மற்றவிதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டுள்ளன.
If we're already convinced, then we've already come to the conclusion.
ஏற்கனவே இந்த நம்பிக்கை பக்தி மீது இருப்பின் நாம் அந்த விடுமுறையை ஏற்கனவே அறிந்துவிட்டோம் என்பதே சொல்லலாம்.
So then we should practice.
ஆகவே அந்த நிலையில் நாம் அதை பழக்கப்படுவதில் ஈடுபடுத்த.
So what does the process of bhakti yoga mean?
Bhakti yogatin vadimudai nadhi.
That means we engage the senses and the mind and the intelligence in serving Krishna.
அதாவது நமது புலன்கள் நமது புத்தி அறிவு அனைத்தையும் பகவானது சேவையில் ஈடுபடுத்துவதே பக்தி யோகத்தின் வழிமுறை.
So within bhakti we have many types of activities we can do.
பக்தி யோகத்திற்குள் பலவிதமான நடவடிக்கைகள் நாம் மேற்கொள்ளலாம்.
Just as bhakti is the most powerful process, so in bhakti, chanting the name of Krishna is the most powerful process.
எவ்வாறு பக்தி சிறந்த சக்தி வாய்ந்த வழிமுறையோ அதே போன்று இந்த வழிமுறையில் தலை சிறந்த ஒரு செயல் ஹரிநாமத்தை பகவான் கிருஷ்ணன் நாமத்தை ஜபிப்பதே சிறந்த முறையாகும்.
So though there are many names of the Supreme Lord and there are many names of Krishna, Chaitanya Mahaprabhu has taught particularly the Hare Krishna mantra.
மகானுக்கு பலவிதமான நாமங்கள் கிருஷ்ணருக்கு பலவிதமான நாமங்கள் இருப்பினும் சைதன்ய மகாபிரபு அவர்கள் இந்த ஹரி கிருஷ்ண மகாமந்திரத்தை பரிந்துரைத்தார்.
So these are the names of Krishna, but they are also special because they are found in the scriptures.
இவை கிருஷ்ணரது நாமங்களே
Not only they're found in the scriptures, these names are found in the Kali Sankana Upanishad, which is Shruti, Vedas. Not only is this the name of Krishna, but we also have the name of Radha. So that Radha's name is the word Hari.
The Radha's name is Hari in the Vati Arigula.
That means Hari.
Hari.
So therefore, Chaitanya Mahaprabhu has advised us to chant this Hare Krishna mantra. So this is the recommended process in Kali Yuga within the process of bhakti. So by chanting Hare Krishna mantra, we can therefore fulfill the purpose of Bhagavad Gita. Sins are general actions against the rules of Dharma mentioned in the Smriti Shastra. And aparad is directly concerning a sin against the Supreme Lord or the devotees of the Lord or the process of bhakti. So we can say that the aparad is actually also a sin, but it's more serious because that will affect the bhakti, whereas the sin, as is stated here, does not really affect the bhakti. The person who commits the most sinful activity as a devotee quickly rights himself, he corrects himself, but so the bhakti remains intact. Aparad is not that case. The bhakti gets decreased or destroyed.
Jai Shri Bhagavad Prasanam ki
jai
Sonat Bhagavatam ki
jai
Sri Jati Sukhya Sukhya Prabhupada ki
jai
Bhai Guru Pranam ki
sab donat karke maan ki sab ya donat kare sonat kare
Hare Krishna
Jagannath Bhagavatam ki
jai
Happy New Year ki
jai
Today, very special member, like in Sponsor Prasadam, Kalparaji, Sarambai,